இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வருகிறதை குறித்து நாம் சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் எப்படி வருகிறது அப்படிங்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். ஆமோஸ் 8:11-14 வாசிப்போம். ஆமோஸ் 8:11-14. ஆமோஸ் 8:11-14. போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் வருகிறது. இந்த வசனத்தை இன்னைக்கு எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னா, கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது, அதனால இப்பவே பைபிள்ல நிறைய படிச்சுக்கணும், அல்லது இப்பவே நிறைய மனப்பாட வசனங்களை நிறைய வந்து படிச்சு வச்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் வருகிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய வேத புஸ்தகங்களை அடித்து எல்லா மொழியிலும் இருந்து எல்லா ஆளுகளுக்கும் வேகமாக கொடுத்துட்டே வர்றாங்க. காரணம், இதுக்கு எப்படியோ ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்றைக்கி எழுத்தின்படியாக நிறைய வேத புஸ்தகங்களை அடித்து வெளியிலே கொடுக்குறார்கள். ஆனால் இந்த வசனத்தை நம்ம கவனமாக பார்க்கும்போது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படின்னா, பைபிள் வசனம் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த வசனத்தினுடைய பொருள் என்னங்கிறது நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. பைபிளை வந்து 10 தடவை படித்தவங்க, 20 தடவை படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதனுடைய பொருள் என்ன, என்ன காரியத்தை உணர்த்துகிறது இந்த வசனம், என்ன காரியத்தை உணர்த்துகிறது அப்படிங்கிறத கேட்டால் நிறைய பேர்த்துக்கு சொல்ல தெரியாது. கேட்டால் பைபிளை படிச்சிருப்பாங்க, நிறைய தடவை படிச்சிருப்பாங்க. இப்படி பைபிளை அநேகம் தர படிச்சிருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த வசனத்தினுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. எப்படி அர்த்தம்னு சொல்லி கேட்டால், ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறபடி, ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும், ஒரு இல்லை ஒரு அதை எடுத்து வாசிப்போம், அது எந்த இடத்துல இருக்குது எடுத்து தேடி பார்ப்போம். அப்போது ரோமர்லேயும் வருது, ஏசியாலையும் வருது. அப்போ அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி உணர்ந்து கொள்வார்கள், இப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ யார் அறிவிக்கிறது? அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம் வரும்போது கர்த்தருடைய வசனத்தை நிதானமாய் பகுத்து அதனுடைய பொருளை சிந்தித்து தியானித்து அறிவிக்கிற ஜனங்கள் இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் வராது. அப்போ பஞ்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா, வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். அப்படின்னா பூமியினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வருவாங்க, அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருவாங்க, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் படிப்பாங்க, அப்படி வந்து மேலை நாடுகளிலிருந்து கீழே நாடுகளுக்கும், கீழே நாடுகளிலிருந்து மேலை நாடுகளுக்கும் போய் வசனத்தை படிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி போகிறாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் போய் பைபிள் ஸ்கூல் படித்தா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் அங்கே ஓடுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் போகிறதுனால பைபிள் வசனம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னா, உலகத்தில் ரொம்ப அழகானவங்களும் ரொம்ப பைபிளானாக இருக்கிறவங்கெல்லாம் சோர்ந்து போவாங்களா? ஆமாம். ஆனால் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? ரொம்ப அழகானவங்களும் ரொம்ப பயில்வானுகளும் வசனம் கிடைக்காம சோர்ந்து போவாங்களாமா? அப்படின்னா பொருள் என்னவா இருக்கும்? ரொம்ப அழகானவங்கன்னா உலகத்திலே விசேஷமான பதவிகளை வைத்திருக்கிறவர்கள், அழகானவர்கள் அப்படின்னு சொன்னா வீர தீர செயல்களை செய்து ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி பரிசு பெற்று உலகத்திலேயே முதல் தரமாயிருக்கிற ஆட்கள் அப்படின்னு நோபல் பரிசு வாங்கினவங்க, சமாதான பரிசு வாங்கினவங்க, உலகத்திலே இருக்கிற விசேஷமான பட்டங்களையும் பதவிகளையும் வகிக்கிறவர்கள் தேவனுடைய வசனம் இல்லாமல் சோர்ந்து போவார்கள். அப்புறம் அநேக வாலிபர்கள், வாலிபர்கள் சொன்னால் உலகத்திலேயே அதிக வீரம் உள்ளவர்கள், வீர தீர செயல்களை செய்து அதற்காக பட்டங்களையும் பதக்கங்களையும் வாங்கி உலகத்திலேயே முதல் தரமாக இருக்கிற அந்த ஜனங்களும் தேவனுடைய வசனத்தை கண்டடையாமல் சோர்ந்து போவார்கள். இப்படியாக தேவனுடைய வசனத்திற்கு கடைசி நாட்களிலே பஞ்சம் வருகிறது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இப்போ இங்கே என்ன குறையா இருக்குது? பிரசங்கிக்கிறவன் தான் குறையா இருக்குது. பிரசங்க யாரை கண்டுபிடிக்கணும். ஆமாம், பிரசங்கியாரை கண்டுபிடிச்சாச்சுன்னா எல்லாமே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்கே பிரசங்கியாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவ வசனத்தை கேட்க முடியாத பஞ்சம் பிரசங்கியாருக்கு இருக்குது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பிரசங்கியார் வந்து பிரசங்கிக்க முடியும். அப்போ தேவ வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் வரும்போது எப்படியாவது மனுஷன் எதையாவது வசனத்தை சாப்பிடுவான். உலகத்தில் தேவனுடைய வசனம் இன்றைக்கி பஞ்சம் இருக்குது. பஞ்சம் இருக்கிற நாட்களில் மனுஷனுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் பசியாக இருப்பான். அப்போ என்னென்ன பண்ணுவான், என்னென்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆவிக்குரிய நிலைமையில் வசனம் வந்து கிடைக்கல, ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஜனங்களுக்கு ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில் பசி தாகமாக இருக்காங்க. எப்படியாவது வசனத்தை சாப்பிட்டு பசி அடக்கணும்ல. அப்போ என்னென்ன மாதிரி வசனத்தை சாப்பிடுவான் மனுஷன்? அது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல வகையான முறையில் வந்து பசியாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் பசியை தீர்க்கறதுக்கு மனுஷன் முயற்சி எடுப்பான். அப்படி ஆவிக்குரிய நிலைமையில் இன்றைக்கி தேவனுடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் வந்திருக்கிற நாட்களில் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் தங்களுடைய பசியை போக்கிக்கொள்கிறாங்க. அது பலவிதமான முறைகளில் வந்து அந்த வசனத்தை கையாளுறாங்க. முதலாவது என்ன முறையில் கையாளுவாங்கன்னா, அப்பம் இருக்குது ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஆனால் என்னாச்சு, புளிச்சு போச்சு, பழைய அப்பம்தான் இருக்குது. அப்படின்னா புளிப்புள்ள அப்பத்தான் மனுஷன் சாப்பிட்டு பசி அடக்குவான். புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பசியாக இருக்கிறான், எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அப்புறம் ரொம்ப பசியாக இருந்தால் என்ன பண்ணுவான், தேவனுடைய வார்த்தையை அந்த மனுஷனே தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். அப்படின்னா மனுஷனால் உண்டாக்குன கற்பனைகளை வைத்து தன்னுடைய ஆவிக்குரிய பசியை தீர்க்கிறதுக்காக முயற்சி எடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜையிலிருந்து கீழே விழுந்த அப்பம் அப்படின்னா, பைபிளில் முன்னோர்கள் செய்த தவறுகளை பைபிளில் பல இடங்களில் இருக்குது. அந்த மாதிரி காரியங்களை பின்பற்றி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு இருப்பார்கள். இப்படி வந்து மனுஷனுக்கு பசி வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் அப்போ சாப்பிட்டே ஆகணும். அப்படியாக பல வகையான முறையில் மனுஷன் இன்றைக்கி அப்போ சாப்பிட்டுட்ருக்கான். ஆனால் உண்மையான முறை எதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்திலிருந்து அப்பம் சாப்பிட்றது உண்மையான முறை. அது உண்மையான முறையிலேயே நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் தேடி கண்டுபிடிச்சி அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அப்படின்னா இன்றைக்குண்டான தேவனுடைய வசனம் என்ன, இன்றைக்கு தேவன் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவனுடைய வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, அல்லது உலகத்திலே சரித்திரத்தில் என்ன தேவனுடைய வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அறியும்படி உண்டான ஞானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போது தான் அவன் உண்மையான அப்பத்தை சாப்பிடுகிறான். ஏசையா 34:16-17. ஏசையா 34:16-17.
கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது, அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரத்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும்.
போதும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணனா, தேடி வாசிக்கணும். தேடி தேடி வாசிக்கும் போது அதுக்கு ஜோடியான வார்த்தைகள், அப்படின்னா ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கிற பொருள் இன்னொரு வசனத்தில் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும். அப்படி ரெண்டு வசனங்களை ஒன்று சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வசனத்தில் இருக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு வெளிப்படும். அப்படியாக ரெண்டு வசனங்களை தேடி 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 வாசிக்கும் போது அதை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அது எப்படி ஆண்டவர் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதலாவது தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வேணும். தேவனுடைய ஆவி தான் அவைகளை சேர்க்கும். அப்போ தேவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும் பொழுது ஒரு மனுஷன் கண்டிப்பாக தேவனுடைய ஆவியிலே மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை தேடி வாசிக்கும் பொழுது அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அல்லது வசனத்தில் அடங்கியிருக்கிற பொருள் வந்து அவனுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் வந்து தேவனுடைய ஆவியில் அடங்கியிருக்கிறபடியினால் அது தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அல்லது தேவனுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தைகளை தேடி வாசிக்கும் பொழுது அந்த ஜோடியான வார்த்தைகள், அப்படின்னா ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கிற பொருள் வந்து இன்னொரு வசனத்தில் அடங்கியிருக்கும். அப்போ அந்த அடங்கியிருக்கிற அந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வாசிக்கும் போது நம்மளுக்கு அதனுடைய பொருள் வந்து வெளிப்படுத்தப்படும்.
2 பேதுரு 1 அதிகாரம்20-21.
போதும். இங்கே நான் வாசிக்கிற எல்லா வார்த்தையுமே சுயமான தோற்றத்தை உடையது அல்ல, ஆனால் ஓரளவுக்கு எழுத்தின்படியும் அர்த்தம் வரும். ஆனால் உண்மையான பொருள் வந்து இந்த வார்த்தைக்கு பின்னால் அடங்கியிருக்கிற தேவனுடைய ஆவியிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பைபிளில் எழுதியிருக்கிற வார்த்தையினுடைய பொருள் தான் உண்மையான பொருள், இதுக்கு பின்னால் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தைகள் எழுதும்போது, தேவன் எழுதும்போது தேவனுடைய ஆவியை கொண்டு தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள் எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுடைய ஆவியிலே எழுதப்பட்டிருக்கிற பொருளை அல்லது தேவனுடைய ஆவியிலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொள்வதற்கும் கண்டிப்பாக தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்கு தேவை. அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுடைய ஆவியிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆவியிலேயோ வேதத்தை வாசிக்கும் போது அல்லது வேதத்தை தேடி வாசிக்கும் போது அந்த வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. அல்லது எந்த ஆவியில் வாசிக்கிறார்களோ அந்த ஆவியில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காரியங்கள் புரியும். இப்போ திருட்டுத்தன ஆவியோடு இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறானா, அவனுக்கு அந்த திருட்டு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும்தான் அதில் புரியும். பொய்யின் ஆவியோடு வாசிக்கும் போது எப்படி புரியும்னு கேட்டிங்கன்னா, பொய் சொல்கிறதற்கு சாதகமான வழிகள் பைபிள் வசனத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அவனுக்கு அதில் நல்லா தெரியும். அப்படி ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு ஆவி, இப்போ வேலைகளை திறமையாய் செய்வதற்கு அது ஒரு ஆவி, பொய் திறமையாய் சொல்லுவதற்கு அந்த பொய்யின் ஆவி, அப்படி எல்லா காரியத்திற்கும் தேவன் ஒவ்வொரு ஆவிகளை கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியாக வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தேவனுடைய ஆவியிலே நிரம்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை தேடி வாசிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஜோடியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியும். அதற்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால் பைபிளில் எழுதியிருக்கிற மாதிரி சுயமான தோற்றமான பொருள் இல்லை. பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தைக்குமே அந்த எழுதியிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இல்லை, அதுக்கு பின்னால் பொருள் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 2 தீமோத்தேயு 3:16-17 போதும். இங்க நாம் வாசிக்கிறோம், தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கிரியில் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி. அப்போ தேவ வாக்கியங்கள் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தேவனுடைய மனுஷன் படித்து தான், சிந்தித்து தியானித்தாதான் அவன் தேறினவனாக முடியும். அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து செயல்பட்டால் மட்டும்தான் அவன் வந்து எந்த நற்கிரியிலே செய்ய தகுதியுள்ளவனாக முடியும். இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து பகுத்து ஆராயும் போது இதில் வந்து எவ்வளோ விதமான காரியங்களை பார்க்கலான்னா, உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அப்போ நாலு வகையான காரியங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே நாலு விதமான சப்ஜெக்ட் அல்லது நாலு விதமான காரியங்கள் இந்த வசனத்துக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஊழியக்காரங்க என்ன காரியத்தை பேசுகிறாங்க, இந்த நாலு விதமான காரியத்தில் ஏதோ ஒன்று தான் பேசிகிட்டு இருக்காங்க, உபதேசம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. சீர்திருத்துதல், கடிந்து கொள்ளுதல், நீதியை படிப்பிக்கிறதுனா அது எந்த கடையில் விற்கின்னு கேட்குறாங்க. எந்த கடையிலையும் விற்காது, பைபிள் வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்குது. அதை தேடி சிந்தித்து தியானித்து வாசிக்கும் போது மட்டும்தான் ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது எப்படி அவன் தவறு செய்கிறான், அதை எப்படி சீர்திருத்த முடியும், அதை எப்படி கடிந்து கொள்ள முடியும், எப்படி அந்த நீதியின் காரியங்களை உணர்த்த முடியும் அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தைகளை பகுத்தாராய்ந்து சிந்தித்து தியானித்து படிக்கும்போது மட்டும்தான் இந்த மூணு காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு புரியும். அதனால் இன்றைக்கி வந்து இலவசமாக கிடைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உபதேசம் மட்டும்தான் எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கி இருக்கிற மூணு காரியம் யாருக்கும் பண்ண தெரியல அல்லது பேச தெரியல. அப்போ இந்த மூணு காரியங்களையும் சிந்தித்து தியானித்து பேசுகிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ஆவியில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பகுத்தாராய்ந்து சிந்தித்து உணர்ந்து கொள்ளுகிறார்கள். மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளுவதில்லை. உபதேசம் மட்டும் பண்ணுறதுன்னு சொன்னால் பைபிளை படிக்கணும்னு அவசியம் இல்லை. உபதேசம் வந்து யார் யார் பண்ணுவான் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பண்ணுவாங்கன்னா உதாரணத்துக்கு யார் யார் பண்ணுவான், ஆ டீச்சர் ஸ்கூலில் போனால் டீச்சர் சொல்லுவாங்க, போலீஸ்காரன் பண்ணுவான், ஆ வெளியில் போகும்போது நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே உபதேசம் பண்ணுவாங்க. ஆ நம்ம ஏதாவது தப்பான வழியில் போகும்போது ஏப்பா ரைட்டில் போகிறியே, நீ ராங்கில் போகிறிய, ரைட்டில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக இன்றைக்கி உபதேசம் எல்லா பக்கமும் கிடைக்குது. அதை ஊழியக்காரன் வந்து பேசுனா என்ன பிரயோஜனம் இருக்குது? வெளியில் இருக்கிற மனுஷனுக்கும் ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லையே. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதற்கும் வாசிக்காமல் இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படியாக இன்றைக்கி தேவனுடைய மனுஷர்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இன்றைக்கி ஜனங்க கேள்வியை கேள்விப்படணும்னு ஆசையாக இருக்காங்க, இதை பிரசங்கிக்கணும் இல்லை, எப்படி பிரசங்கிக்கிறான்? அப்போ வாசித்தால் தான் உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்போ இங்கே ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை. விசுவாசிகள் எப்படி உணர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னா, அவர்களும் தேவனுடைய வார்த்தையில் வாசித்து சிந்தித்தால் தான் அவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ ஊழியக்காரன் வாசித்து சிந்தித்து உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை பேசுகிறான், பேசும்போது விசுவாசிகளுக்கு உணர்ந்து கொண்டு புரிஞ்சு கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? அவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போ தான் வந்து விசுவாசிகளுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அப்போ தேவனுடைய ஆவியிலே பேசப்படுகிற வார்த்தைகளை தேவனுடைய ஆவியினாலே பகுத்தாராய வேண்டும். அதை ஊழியக்காரனும் செய்யணும், விசுவாசியும் செய்யணும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் நான்கு விதமான காரியங்களை உணர்த்துகிறது. அது பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு அந்த நான்கு காரியங்களை நாம் பகுத்து பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 2:11-16 வரை வாசிக்கிறோம் மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவி. அப்ப தேவனுடைய ஆவியில ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை படித்து சிந்தித்து தியானிக்கும் போது அல்லது சம்பந்தப்பட்டு பேசும்போது அவன் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை படித்துட்டு ஒரு மனுஷன் மனுஷனுடைய ஆவியில சிந்தித்து தியானித்து பகுத்தாராயின்னு சொல்லி நினைச்சானா அவனுக்கு தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட மாட்டாது. இன்னைக்கு ஏன் வேதத்தில் பஞ்சம் வந்திருக்கிறது, தேவனுடைய வசனத்தில் ஏன் பஞ்சம் வந்திருக்குதுன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற பழக்கம் இல்லை. அப்படி வாசித்தாலும் அது பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வாசிக்கிற பழக்கம் இல்லை. அப்படி பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு வாசிக்கிறவர்களாக இருந்தால் அதை சிந்தித்து தியானிக்கும் போது அதில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை மிக எளிமையாக உணர்ந்து கொள்ளலாம். அப்போ இங்கு தேவனுடைய ஆவியிலேயும் வேதத்தை வாசிக்கலாம், மனுஷனுடைய ஆவியிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கலாம். அப்போ இப்படி மனுஷனுடைய ஆவியோடு வாசிக்கிறவர்களையும் தேவனுடைய ஆவிகளோடு வாசிக்கிறவர்களையும் நாம் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க தேவனுடைய ஆவியோடு தான் வேதத்தை வாசிக்கிறாங்க, அல்லது இவங்களுடைய மனுஷனுடைய ஆவியினால தான் வேதத்தை வாசித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பல வகையில் கண்டுபிடிக்கலாம். பேச்சில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கரெக்ட், எப்படி வெளிப்படுத்துகிறது அதை கண்டுபிடிக்கணும்ல. கோர்வை இருக்காது ஒன்று, அதுக்கப்புறம் இல்லை கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் இருக்கும். அது இணையான வார்த்தைகளாக இருக்காது, இணையில்லாத வார்த்தைகளாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பைபிளில் விட்டு வெளியே போக மாட்டாங்க. சோத்திரம். தேவனுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், தேவனுடைய ஆவியிலே தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டு பைபிளை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படின்னா கடன் வாங்க மாட்டாங்க. வார்த்தைகளை உலகத்திலிருந்து கடன் வாங்க மாட்டார்கள். காரணம், வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் வேதத்தில் எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இல்லாத ஒரு காரியமே இல்லை, எல்லா காரியமும் வேதத்தில் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வேத புஸ்தகம் உலகம் முழுவதும் இன்றைக்கும் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. வேதத்தில் இல்லாத ஒரு ரகசியமே இல்லை, எல்லா ரகசியமும் வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கி வேதத்தை வந்து கிறிஸ்தவங்க படிக்கிறத விட சயின்டிஸ்ட்டுகளும் லாயர்ஸுகளும் அப்புறம் கர்த்தர் அறியாதவங்க ரகசியமாக நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம், யாரோ வாசிச்சதா, மனுஷாவியில் வாசிச்சதா சொல்லும்போது, கலப்படமான வார்த்தைகளை வச்சு சொல்லும்போது, உலக கதைகளை வைத்து சம்பந்தப்படுத்தி, உலக உதாரணங்களை சம்பந்தப்படுத்தி வச்சு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஆராதனைக்கு போகிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பைபிளெல்லாம் புதுசாக இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி வாசிதான் அடையாளமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பைபிளை வாசிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம், தப்பு தப்பாக வாசிப்பாங்க. அப்புறம் வேதத்தை வாசிக்க சொன்னால் இந்த வசனம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது. ஆனால் பாதி வார்த்தையை சொல்லி பாதி வார்த்தையை பேச மாட்டாங்க. அப்படியாக பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வேதத்தை வாசிக்கிறவர்கள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை பேசும்போது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் சரளமாக அவர்களுக்கு பேச முடியும். எந்த காரணத்தை கொண்டும் வேத புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளை விட்டு வெளியே போக மாட்டார்கள், உலக உதாரணங்களை எடுக்க மாட்டார்கள், அந்த கதையை இந்த கதையை கொண்டு வர மாட்டாங்க. வேதத்தில் இருக்கிற எல்லா உதாரணங்களையும் வைத்து தேவனுடைய காரியங்களை உணர்த்துவார்கள். அப்படி எங்களுக்கோ தேவனுடைய ஆவி இருக்கிறபடியினால் நாங்கள் தேவனுடையவைகளை தேவனுக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ மனுஷனுடைய ஆவியில் பேசுகிறவனாக இருந்தால் அவன் மனுஷனுடையவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிப்பான். அப்போ மனுஷனுடையவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கும் போது அவனுக்கு வேத வசனத்திலே பஞ்சம் வந்திருக்கிறது. அப்போ தேவ வசனங்களை தேவ வசனங்களோடு ஒப்பிட்டு காண்பிக்கும் போது இந்த மனுஷனுக்கு வேத வசனத்தில் பஞ்சம் இல்லை. காரணம், தேவனுடைய வசனம் தாராளமாக இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, இது நித்திய ஜீவ வார்த்தைகள் நீ எண்ணிலிருந்து புறப்படும். அவனுக்கு வந்து தாராளமாக கிடைக்கிற வகையில் நித்திய ஜீவ ஊற்றுகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படும்னு வசனம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது வந்து இன்னைக்கு இது வேத வசனத்தை பரிசுத்தாவியினுடைய துணையோடு வாசிக்கும்போது நித்திய ஜீவ ஊற்றுகள் அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு மிக தாராளமாக வெளியே வரும். யோவான் 4:20-24 வரை. அதே தான் வாசிப்போம். போதும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வேதத்தை வாசிக்கிறவர்கள் எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள்? பரிசுத்த ஆவியினுடைய துணையோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்பார்கள். அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வாசிக்கிறவங்களை கண்டுபிடிச்சா போதும், இவங்க தேவனை எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உலக பிரகாரமான உதாரணங்களை போட்டு பேசுகிறவர்கள் எப்படி தேவனை ஆராதிப்பாங்க? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்காம அவங்க மன விரும்பினபடி ஏதாவது ஒரு காரியங்களை வைத்து தேவனை ஆராதிப்பார்கள். ஆமாம், ரொம்ப மியூசிக் செட்டெல்லாம் போட்டு ரொம்ப கலாட்டம் பண்ணி எப்படி இந்த பாகால் மேடைகளை உண்டாக்கி எலியா வந்து இருக்கிற சமயத்தில் உடம்பை கீறி கொண்டு மேலத்தையும் தாளத்தையும் அடித்து வானத்துலேருந்து ஆண்டவர் இறங்கி வரணும்னு சத்தம் போட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி பரலோகத்துலேருந்து ஆண்டவராக கீழே இறங்கி வர்றதுக்கு வேண்டியதை இன்றைக்கி ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? கேட்கவே மாட்டார். அப்போ தேவனுடைய ஆவியோடு வேதத்தை வாசிக்கிறவர்களை கண்டுபிடித்தால் போதும் அவர்கள் எப்படி தேவனை ஆராதிப்பார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வாசிக்கும் பொழுது நாம் ஆராதிப்பதும் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு தான் நாம் ஆராதிக்க முடியும். அப்போ அப்படி தான் தேவன் விரும்புகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய துணையோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இவர்களுக்கு ஆண்டவர் எல்லா உதவிகளையும் செய்கிறார். இப்போ அநேகம் பேருக்கு வந்து ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவில்லை. அவர்கள் வேற ஏதோ காரணங்களை வைத்து தேவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிறார், முன்னோருடைய பாரம்பரியங்கள்னாலே தேவனுடைய காரியங்களை அவமாக்குகிறீர்கள். நம்முடைய பாரம்பரியத்தினால வர்ற காரியங்களை வச்சு தேவனை விட்டு நாம் விலகி போகிறோம். ஆண்டவர் சொல்றார், அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாளையும் மாத பிறப்பையும் நான் வெறுக்கிறேன். நீதி நியாயமும் புரண்டு வர கடவுது. அப்ப நன்மை செய்யணும், நன்மை செய்கிற பழக்கம் இல்லை. நன்மை செய்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே தேவனுடைய ஆவி இருந்தாதான் நன்மை செய்கிற பழக்கம் நம்மளுக்கு வரும், நீதி செய்கிற பழக்கம் வரும். அப்போ நீதியும் நியாயமும் நாம் செய்கிறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அவனுடைய கையின் கிரியைகள் செம்மையாக இருக்கும். அப்போ பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அவனுக்குள்ளேருந்து வெளியே வர்ற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும், அன்பின் வார்த்தைகளாக இருக்கும், அமைதியான வார்த்தைகளாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலானா, அவனுடைய பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவனுடைய பேச்சு தடுமாறும், பேச்சு கோபமாக இருக்கும், பேச்சு வந்து மற்றவர்களுக்கு வந்து வெறுப்பை உருவாக்கும். அந்த பேச்சை கேட்கும்போது அதில் சமாதானம் இல்லாமல் இருக்கும். அப்படியாக தேவ ஜனங்கள் பரிசுத்தாவியினால் நிரம்பப்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அப்போ பரிசுத்தாவியினால் நிரம்பப்பட்டு இருக்க வேண்டும், பரிசுத்தாவியினால் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தாவியினால் தேவனை ஆராதிக்கும் போது மட்டும்தான் தேவன் அவருடைய ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணும்போது பதில் கிடைக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கவில்லை, வேறு ஏதோ பல காரணங்கள்னாலே தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ரோமர் 3:1-2, ரோமர் 3:1-2, ஆ போதும். அப்போ யூத கோத்திரத்துக்கிட்ட மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஏன் இந்த யூதா கோத்திரத்துக்கிட்ட மட்டும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்துருக்காருன்னா, அவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஜனங்கள். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை தேவன் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நாமும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டால் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஒப்பு கொடுப்பார். அப்போ யார் வந்து தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வேதத்தை வாசிக்கிறார்களோ அவர்கள் மூலம்தான் ரட்சிப்பு வெளிப்படுகிறது. காரணம், அந்த மாதிரி ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, அப்படின்னா வெளிப்படுத்தப்படுகிறது, மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. அப்போ முதலாவது வேதத்தை வாசிக்கும் போது கண்டிப்பாக பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு தேவை. பரிசுத்தாவியினுடைய துணையோடு வாசிக்க வேண்டும், பரிசுத்தாவியினுடைய துணையோடு சிந்தித்து தியானிக்க வேண்டும், பரிசுத்தாவியின் துணையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது அவர்கள் மூலம் தேவனுடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறது. அப்போ நாம் இந்த மாதிரி செய்கிறவர்களாக இருந்தால் நாமளும் ஆவிக்குரிய யூதனுடைய வரிசையிலே நாம் காணப்படுவோம். அப்போ இன்றைக்கு யார் யார் தேவனுடைய ஆவியோடு தேவனுடைய காரியங்களை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய யூதர்கள். அந்த ஆவிக்குரிய யூதர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசையா 29:10-14 வாசிப்போம். ஏசையா போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம், வேதத்தை வைத்திருக்கிற ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார்னா, கணநித்திரையின் ஆவி வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கு தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். முக்காடுன்னு என்ன முக்காடு, என்ன முக்காடாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆஹா, முக்காடுனா பட்டம் பதவி, முக்காடுனா பட்டம், தலைக்கு மேலே ஒரு பதிய பட்டம் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் பட்டம் பதவி டாக்டரேட் வாங்கியாச்சுன்னா அவனுக்கு போட்டாச்சு முக்காடு. என்ன முக்காடு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு எல்லாம் தெரியும், ஜனங்களும் நம்பிட்டு இருக்காங்க, நான் 5 வருஷம் படிச்சிருக்கிறேன், 10 வருஷம் படிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியாத ரகசியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துடும். பெருமை வந்ததுக்கப்புறம் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா, அந்த படிப்பினுடைய போதையிலேயே எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த கணநித்திரையின் ஆவியில் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் வெளியில் பார்த்துருக்கலாம், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் பேசுனா பைபிளில் வந்து இங்கே ஒரு வசனத்துக்கு அங்கே ஒரு வசனம், 2 வசனத்தை எடுப்பாங்க, 2 வசனம் சேரவே சேராது. இந்த வசனம் ஒரு பக்கம் போகும், அந்த வசனம் ஒரு பக்கம் போகும். அப்புறம் கடைசியில் எப்படியாவது முடிச்சு போட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி அதை முடிச்சிருவாங்க. அப்படியாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் தேவன் கணநித்திரையின் ஆவினாலே முக்காடு போட்டிருக்கிறார். அப்படி முக்காடு போட்டிருக்கும் போது தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனத்தை போல் இருக்கும். வாசிக்க, இல்லை முதல்ல வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு, 11வது வசனம், போதும். என்ன அர்த்தம், வாசித்து அறிந்திருக்கிறவனுக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்து வாசினா அவன் முத்திரை போட்டிருக்குது மானாமா, இல்ல வாசித்து அறிந்திருக்கிறவன் யார், வாசிக்க அறிந்திருக்கிறவன்னா பைபிள் ஸ்கூல் படித்தவன், பட்டம் பதவி வாங்கியிருக்கான்ல, அவன் தான் வாசிக்க அறிந்திருக்கிறவன். வேதத்தை கையில் வைத்து அதை வாசிக்க பழக்கம் இருக்கிறவன், அதான் வாசிக்க அறிந்திருக்கிறவன். அவனுக்கு கொடுத்து இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல சொன்னான், அவன் என்ன சொல்லுவான், இது முத்திரை போட்டு வச்சிருக்குது அப்படின்றான், இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அதனால் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் இருக்கும்போது இந்த உலகத்தில் யாருக்குமே இதை பற்றி தெரியாது, அதனால் ஆண்டவர் வந்து கடைசி நாள் வரைக்கும் முத்திரையை போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரே சாப்டரில் முடிச்சிருவான். ஒரே கதையில் கம்ப்ளீட்டாக பைபிளை குழியை தோண்டி மூடி மறைச்சி வச்சுருவான். ஆனால் வாசிக்க அறியாத இடத்துல இதை கொடுத்து வாசின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், எனக்கு வாசிக்க தெரியாதம்மா. வாசிக்க அறியாதவன் சொன்னால் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் படித்தவர்கள், வேதத்தை அறியாதவர்கள். புறஜாதிகள் இடத்துல கொடுத்து எப்பா நீயாவது இதனுடைய பொருளை சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ஐயப்பா இது என்னால் வாசிக்கவே முடியலையே, இது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்குது, புரிய மாட்டேங்குது, தமிழ் தான் இருக்குது நல்லா வாசிக்கிறான் ஆனால் பொருள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க அறியாதவன் சொல்லிடுவான். அப்போ இந்த வாசிக்க அறிந்திருக்கிறவன் ஏன் முத்திரை போட்டிருக்குதுன்னு சொல்கிறான் அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ இது இப்போ வாசியத்தில் வந்து இதனுடைய ஒரு ரகசியம் அடங்கியிருக்குது, அந்த ரகசியத்தை நாம் இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜோடியான வார்த்தைகள் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. இப்போ தேவனுடைய வார்த்தைகளில் ஜோடியான வார்த்தைகளை தேவனுடைய ஆவி சேர்க்குன்னு நாம் வாசித்தோம். அப்போ இந்த ஜோடியான வார்த்தைகளை கண்டுபிடிச்சி இதனுடைய பொருளை இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த வாசிக்க அறிந்தவன் ஏன் வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறான், கண்டுபிடிப்பை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம், யார் வேணும் சொல்லலாம். இப்போ வாசிட்ட இந்த நாலு வசனத்துக்குள்ளேயே இருக்குது அது. ஏன் வந்து முத்திரை போட்டிருக்கிறது இது என்னால் வாசிக்க முடியாதுன்னு என்ன காரணத்தினால
சொன்னான்?
இல்லை, வசனத்துலேருந்து வரணும் எனக்கு. இந்த நாலு வசனத்துக்குள்ளே அதனுடைய பொருள் அடங்கி இருக்குது. மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனை இருக்கிறது. 13 வசனம், இதுதான் பிரச்சனை. ஏன் முத்திரை போட்டிருக்கிறதுன்னா, முதலாவது இவங்க செய்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நாமத்தை தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. தேவனுடைய வார்த்தை என்னென்னா, வாயளவுக்கு மட்டும்தான் வாசிக்கிறது, பேசுறது, பேச்சளவில் மட்டும்தான். ப்ராக்டிக்கல் இல்லைன்னு இல்லை, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது, வாய்க்கு சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கோ தூரமாக விலகி இருக்கிறது. அப்போ இருதயத்துக்கு போனால் தானே சிந்திக்கும், அங்கே சிந்திக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ வாயளவில் பார்த்தியில் கேட்கும்போது, வாயளவில் மேல்நோட்டமாக வாய்ப்பேச்சளவில் மட்டும் தேவனுடைய வார்த்தையை பேச முடியுமா? முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை சிந்திக்கும்போது மட்டும்தான் அந்த வேத வசனத்தில் அடங்கியிருக்கிற பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ ஏன் வந்து வாயளவில் வாய்க்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை சமயமாக இருக்குதுன்னா, இங்கே தேவனுடைய கற்பனையை மாற்றிட்டு மனுஷனுடைய கற்பனையை வச்சுட்டான். மனுஷனுடைய கற்பனையை வச்சதுனால வாயளவில் மட்டும் இருந்துகிட்ருக்குது, இருதயத்துக்கு போக முடியல. காரணம், இருதயத்தில் தேவனுடைய காரியம் இல்லை, அங்கே மனிதனுடைய காரியம் தான் இருக்குது. அதனால் இவனுக்கு வாசித்து அறிந்து கொள்ள முடியல. அதனால் இவன் என்ன சொல்லிட்டான், இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, எனக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பஞ்சம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கிறது, அது இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அப்போ இருதயத்துக்கு பக்கமாக வரணுன்னா என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தியானித்தாதான் இருதயத்துக்குள்ளே இருந்து அது கிரியை செய்து அதனுடைய பொருளை அது வெளிப்படுத்தும். அப்போ இருதயத்துக்குள்ளேயே தேவனுடைய வார்த்தையை அனுப்புறதில்லை, வாயளவில் மேலோட்டமாக அப்படியாகவே இருந்து அப்படியே காரியங்களை பேசுவதனால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை முத்தரிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படாமல் அவர்களுக்கு மறைப்பொருளாகவே இருக்கிறது. அதனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் என்ன பண்ணுறாரு, அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எந்த ஜனங்களுக்குள்ளே? இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ளே. அவருடைய ஞானிகளுடைய ஞானம் கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பார்வைக்கு படித்த மாதிரி, பார்வைக்கு பட்டம் வாங்கின மாதிரி, பார்வைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க மாதிரி இருக்கிற எல்லா ஆட்களுமே தேவனுடைய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்கும். அந்த டிவி நம்ம ஓப்பன் பண்ணால் பார்க்கலாம், வாய்க்கு தேவனுடைய வார்த்தை சமயமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய கருத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் சிந்தித்து தியானித்தாங்கன்னா போதும், தங்களுடைய தவறு என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்போ சிந்தித்து தியானிக்க முடியாதபடி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருதயத்தில் தேவனுடைய கற்பனைக்கு பதிலாக மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக வைத்திருக்கிறார்கள். அதனால் தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போக முடியல. இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய பஞ்சம் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்களுக்கும் வந்திருக்கிறது, பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் வந்திருக்கிறது, பைபிளை வாசிக்காமல் இருக்கிற எல்லாத்துக்குமே தேவனுடைய வார்த்தையினுடைய பஞ்சம் வந்திருக்கிறது. ஏசாயா 50 அதிகாரம் பத்து பதினொன்று, ஏசி 50:10-11.
உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
ஆமே, போதும். அப்ப யாராவது இருட்டில் நடக்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியல, இன்னும் நான் தெரிய வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணனா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. யார் அந்த தாசன்? இல்லை, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, இயேசு கிறிஸ்து. அவருடைய தாசன் சொன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாமல் நாள் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள
கடவன்.
இல்லை, யாருக்கு வெளிச்சம் இல்லையோ இருட்டில் நடக்கிறாங்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நெருப்பை கொளுத்தி அக்னி பொறியினால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலியிலுமே நடவுங்கள், கிடப்பீர்கள், இது என் கருத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். என்ன பொருள் இதனுடைய, இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவா இருக்கும்? ஆ, நெருப்பை கொளுத்தி. ஆ, என்ன பொருள் இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இல்லை இல்லை இல்லை, நெருப்பை கொளுத்தி அக்னி பொறியில் நாள் சூழப்பட்டிருக்கிற
நீங்கள்
ஆகும். கொஞ்சம் சிந்திச்சு தியானிச்சா சொல்லிடலாம. நெருப்ப கொளுத்துறது வெளியில நிறைய நடக்குது. இது இல்ல, அது இல்ல, நெருப்பை கொளுத்தினா அனல் மூட்டும் பிரசங்கங்கள், அனல் மூட்டும் ஆராதனைகள். ஆமா, அனல் மூட்டும் ஆராதனைகள், வல்லமையின் கீதங்கள். இப்படி நோட் வால் போஸ்டில் நீங்கள் பார்க்கலாம், அக்னி அபிஷேக கூட்டங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை மனசை உண்டாக்கி கொளுத்திட்டு இருந்தானா என்ன ஆகும்? அவன் உண்டாக்குன அவன் எழுப்புதல்லையே அவனுக்கு வேதனை வருது. அந்த அக்னி எழுப்புதல் கூட்டங்கள் தொடங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது, முடியும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் வேதனையாக இருக்கும். கேட்டால் யாரும் ஜனங்க வந்திருக்க மாட்டாங்க, ஜனங்கள்லாம் ஏமாந்துருப்பாங்கன்னு சொல்லி நினச்சி அக்னி அபிஷேக கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி புது புதிய வார்த்தைகளை போட்டு இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே நிறைய என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது, ஜனங்கள் அப்படி ஒன்றும் ஏமாற மாட்டாங்க. ஜனங்களும் அப்படியெல்லாம் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அந்த ஜனங்களை அப்படியாக ஏமாத்தணும்னு சொல்லி நினச்சாச்சுன்னா முடியாது. ஆனாலும் தேவன் வந்து சிலரை வந்து அவபக்தியாக இருக்கிறவங்கள வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அப்படியாக மனுஷனுடைய ஆவியினால் சுயமான எழுப்புதலை கூட்டங்களை நடத்துகிறவர்களும் சரி, சுயமான தீர்க்க தரிசன காரியங்களை செய்துகிறவங்களும் சரி, அப்போ மனுஷனுடைய ஆவியினாலே சுயமாய் செய்கிற எந்த ஒரு காரியமும் பின்னால் வந்து அவங்களுக்கு வேதனையை கொடுக்கும். அப்போது தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரோமர் 8:5-11. ரோமர் 8:5-11.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துறைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குறைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாகவும்
தேவனுக்கு விரோதமான பகை.
எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய ஞாபகத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தினின்று மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
ஆ, போதும். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம், இவங்க வந்து மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்களா தேவனுடைய ஆவியின்படி சிந்திக்கிறார்களா. அப்போ தேவனுடைய ஆவியின்படி சிந்திக்கும் போது ரகசியங்கள் அல்லது மறைக்கப்பட்ட பொருட்கள் மிக எளிமையாக வெளிப்படுத்தப்படும். அப்போ மாம்சத்தின்படி சிந்திக்கும் போது அவைகள் வந்து மனுஷனுடைய யோசனையின்படி தான் அது போயிட்டே இருக்கும். அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்குனா அது பகை இல்லாமல் இருக்குமா? மாம்ச சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானவும் பகையாக தான் இருக்கும். அப்போ மனுஷனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அது விரோதமாக தான் இருக்கும். அப்போ மாம்ச சிந்தையினாலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அதனுடைய ரகசியங்கள் புரியாது, அதனுடைய பொருள் புரியாது, அது ஒன்றுமே புரியாது. அப்படியாக மாம்ச சிந்தையாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமான பகையாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளில் வாசமாக இருந்தால் மட்டும்தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து நாம் தேவனை தொழுது கொள்ள முடியும். தேவனுடைய ஆவியினாலே தேவனை தொழுது கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுடைய ஆவியினால் எந்த காரியம் செய்தாலும் சரி, அது வந்து எந்த காரியம் வாய்க்காது. அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து இருக்கும்போது நம்மளுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. மேலும் நாம் தேவனுடைய ஆவியிலே தேவனை ஆராதிக்கும் போது தேவன் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே மாம்ச சிந்தையாக இருக்கிறவர்கள் மாம்ச சிந்தையில் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது அவர்கள் தேவனுக்கு பகையாளிகளாக இருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய ஆராதனையும் தேவனுக்கு பகையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:1-9
யோனிகளின் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே கூறப்படுகிறது, சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறது நின்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் இஷ்டத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே?
போதும். இப்ப நாம பரிசுத்தாவியினுடைய துணையோடு வேதத்தை வாசிக்க வேண்டும், பரிசுத்தாவியினுடைய துணையோடு வேதத்தினுடைய காரியங்களை சிந்திக்க வேண்டும், பரிசுத்தாவியின் துணையோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தோம். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க பரிசுத்தாவின்னா இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பரிசுத்தாவின்னு என்ன நினைக்கிறாங்க? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவின்னா ஒரு அடையாளம் இருக்குது, அந்நிய பாஷை பேசுறது. எனக்கு பரிசுத்தாவி இருக்குதா இல்லையாங்கிறத காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்நிய பாஷையை பேசிடுவாங்க. ஆனால் பரிசுத்தாவியினுடைய ஒரு வரம் தான் அந்நிய பாஷை. ஆனால் அந்த அந்நிய பாஷையை பேசுறதுக்கு வழிமுறைகள் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்தாவின்னு இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவின்னு நினச்சிக்கிறாங்க. பரிசுத்தாவின்னு அந்நிய பாஷை அல்ல, பரிசுத்தாவினுடைய ஒரு வரம், ஆனால் கடைசியாக இருக்கிற வரம். அந்த வரம் வந்து காலப்போக்கில் அழிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்நிய பாஷையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகள் வைத்து கொண்டு இருக்கிறது, நிறைய பேர் பேசி நிறைய பேர் சபையில் கலாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பரிசுத்தாவி பேசுகிறவர்களை இப்போ நாம் வாசித்த வசனத்தில் யாரா வந்து வியாக்கியானம் பண்ணி சொல்லுது? இது வந்து நம்ம பவுல் எழுதின புஸ்தகம். பரிசுத்தாவி அல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவர்களை அப்போஸ்தலனாய் பவுல் வந்து யார் என்று வியாக்கியானிக்கிறார். இப்போ வந்து 2 வார்த்தையில் பதில் சொல்லணும், 2 மார்க் கேள்வி இது. நீ அந்நிய பாஷை பேசுகிறவனை பார்த்தாச்சுன்னா அவன் யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கிடையாது, கரெக்டாக அன்னி போகிற ஒருத்தன் இப்போ சபையில் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கார், அன்னி பாஷை பயங்கரமாக பேசுகிறாரு, அவிசுவாசி இல்லை, இல்லை இல்லை அவிசுவாசிக்கெல்லாம் பேச மாட்டாங்க. பரிசுத்தாவி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் யார் என்ன வேலை செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஜனங்க தான் சொல்லுவாங்க, ஜனங்க பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, அது வேதத்தை அறியாத ஜனங்க சொல்லுவாங்க. வேதத்தை அறிந்த நாம் அந்நிய பாஷை பேசுகிறவனை பார்த்து நாம் என்னன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பல இடங்களுக்கு போகும்போது அந்நிய பாஷை பேசுகிறவங்கள ஆமாம் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ நாம் வந்து வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை சிந்திக்கிறவர்கள், பரிசுத்தாவியினுடைய துணையோடு ஆமாம். அப்போ அவிசுவாசி வந்து அவன் என்னமோ ஆவி வந்து பேசுகிறான்னு அவன் நினச்சிக்குவான். ஆனால் தீர்க்க தரிசனம் தான் வந்து விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ நாம் எல்லாம் விசுவாசிக்கா, இப்போ நம்மளுக்கு வந்து தீர்க்க தரிசனம் பேசுனாதான் நம்ம வந்து நம்ம கேட்டு நல்லா புரிய முடியும். அப்போ தீர்க்க தரிசனம் பேசுனாதான் புரியுங்கிற ஜனங்களுக்கு ஒரு மனுஷன் வந்து அந்நிய பாஷை பேசுனானா அவனை என்னன்னு சொல்லலாம்? இல்லை, இந்த வசனத்தின்படி, இதில் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ புரஜாதி அவிசுவாசி சொல்லிடுறான், இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஏதோ பசு தாவியில் நிரம்பி பேசுகிறாங்கன்னு விசுவாசி இல்லாதவன் அடுத்தவன் சொல்லிடுறான். ஆனால் விசுவாசி வந்து ஒரு அந்நிய பாஷை பேசுகிறவனே என்னான்னு சொல்லுவான்? அந்நிய பாஷை பேசுகிறவனா பார்த்துட்டோம் நாம இப்போ, இல்லையே அவன் ரகசியத்தை வெளிப்படுத்த
மாட்டேங்கிறான்.
9வது வசனம், ஆகாயத்தில் பேசுகிறவர்கள்.
ஆ
அது சொல்லியாச்சு ஒரு ஆளு. ஆ ம் 14:9
வசனத்தின்படி
சொல்றோம். அதனால இன்னைக்கு வந்து நானும் பரிசுத்தமா இருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நானும் பரலோகத்துக்கு போயிருவேன் சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. எந்த பாஸ்போர்ட்டை? இந்த அந்நிய பாஷைங்கிற பாஸ்போர்ட்டை அடிக்கடி எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆகாயத்தில் சிரமம் பண்ணுறாங்க. அது கல்லாதவனும் அவிசுவாசியம். ஆனா இங்க கற்றுக்கொண்டவன் என்னன்னு சொல்லுவான், அதான் இப்ப கேள்வி. அவன் தான் வந்து தனியா ஆகாயத்தை பார்த்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவான். ஆனா கல்லாதவனும் அவிசுவாசியும் என்ன சொல்லுவாங்கிறது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா விசுவாசி என்ன சொல்லுவான்? ஆகாயத்துல பேசுறவன். அதனால அந்த வெளியில் போகும்போது யாராவது அன்னி பாசம் பேசுனாங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆகாயத்தில் தனியாக யாருக்கூடையே பேசிகிட்டு இருக்காட்டு. அது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தான் பேசுவானாமா, அதனால அடுத்தவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ அன்னிய பாசம் பேசுகிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுயநலவாதி. தனக்கு மட்டும் பக்தி இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு காமிப்பான ஒழிய அதனால அடுத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், ஆனால் தற்பெருமைக்காக அதை செய்கிறான். தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை முன்னேறி இருக்கிறது, நான் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக பேசுகிறான். அதனால் மற்றவர்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த வசனத்தை கிறிஸ்தவம் கொஞ்சம் படித்து சிந்திச்சாங்கன்னா போதும், அன்னி பாஷை பேசுகிறத உடனே ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்னா படிக்கிறதும் இல்லை சிந்திக்கிறதும் இல்லை. எல்லாரும் பேசுனாங்கன்னா இவங்களும் பேசிடுறாங்க. இல்லை நிறைய பேர் சபையிலையும் பேசுகிறாங்களா? ஆமாம், படித்தவங்க தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறது. அதனால் வசனம் சொல்லுது, சபையிலே வரும் பொழுது தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவனை காட்டிலும் மேன்மை இல்லவன். இப்போ தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் சொன்னால் வேதத்தில் இருக்கிற வசனத்தினுடைய மூன்று காலங்களை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஒரு வசனத்தினுடைய மூன்று காலங்களை எடுத்து விவரித்து சொல்லுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவனை காட்டிலும் மேன்மை இல்லவன். அவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அதனால் இன்றைக்கி அன்னி பாஷை பேசுகிறவங்கள நம்ம பார்க்கும்போது அவன் ஆகாயத்தில் சிரமம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அது அன்னைக்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்னா ஊதப்படும் வாத்தியம், புல்லாங்குழல், சுரமண்டலம் முதல்ல சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளிலே வித்தியாசம் காட்டாவிட்டால் ஊதப்படுகிறது சுரமண்டலத்தினால் வாசிக்கப்படுகிறது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆமாம், அப்போ ஏதோ ஒரு ராகம் இருக்கணும். இந்த பாட்டுக்கு இது வாசிக்கிறான், இந்த பாட்டுக்கு வாசிக்கிறான் நம்மளுக்கே தெரியும். சும்மா வாசிக்க தெரியாத ஹார்மோனியை பற்றி இப்படி இப்படி வச்சு கீக்கா கீக்கான்னு வாசிட்டு இருந்தானே எப்படி இருக்கும் ஹார்மோனியை புதுசாக பழகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு இப்போ சத்தம் போட்டே கிடப்பாங்க, அது என்ன சத்தம்னே கேட்காது. அந்த மாதிரி புதுசு ஹார்மோனியை பற்றி பழகிற மாதிரி அன்னி பாஷை பேசுகிறவன் பேசிகிட்டு இருந்தானா அது என்ன தெரியும்? இங்கிலீஷ் பைபிளில் வந்து என்ன எப்படி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கொன்னவாயம் பேசுகிற வார்த்தையும் சொல்லி போட்டிருக்குது. தொத்துவாய் இங்கிலீஷ் பைபிள் அப்படியே போட்டிருக்கு. அதனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்க கொஞ்சம் வேதத்தில் அந்நிய பாஷை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிற சிந்தித்து தியானித்தாங்கன்னா அவங்க வந்து அதிலிருந்து திருந்தி தேவனுடைய உண்மையான ஆவிக்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து பகுத்தறிய வேண்டும். மேலும் தேவனுடைய ஆவியிலே தேவனை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.